வணக்கம். கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய டிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கார்பியோ காரைக்கால் டு நாகூர் செல்லும்போது நிரவி சாலையில் டிஆர் பட்டணம் போக்குவரத்து காவல்துறை அமைந்துள்ள இடத்தில் என் வாகனத்தை நிறுத்தி தணிக்கை செய்யும்போது அதில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்த போதிலும் டெல்லி வாகனம் பெயர் மாற்றாமல் காரைக்காலில் ஓடக்கூடாது என்று எஸ்ஐ மனோகரன் சொன்ன வகையில், ஆனால் எனக்கு முன்பே தெரியும் ஒரு வாகனம் வேறு ஒரு ஸ்டேட் வாகனம் இன்னொரு ஸ்டேட்டில் ஓடுவதற்கு இன்னொரு மாநிலத்தில் ஓடுவதற்கு எந்த தடையும் மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டம் 1988 படி எந்த தடையும் இல்லை. அதை உணராமல் வெளிமாநில வண்டிகளை தேவையில்லாமல் பிடித்து மக்களுக்கு சட்டத்திட்டம் தெரியாது என்ற நம்பிக்கையிலும் தைரியத்திலும் கண்ட இடங்களிலும் நிறுத்தி வசூல் பண்ணி வருவது பொதுவாக தமிழகத்திலும் புதுவையிலும் பரிச்சயமான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் என்னுடைய வாகனம் தணிக்கை செய்தபோது ஓடக்கூடாது என்று கண்டித்த எஸ்ஐ வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தபோது நான் மேலதிகாரிகளையும் வெவ்வேறு துறைகளையும் தொடர்பு கொண்டு அந்த வாகனத்தை நான் அந்த நேரம் ரிலீஸ் செய்தேன். இருந்தபோதிலும் என்னுடைய குடும்ப பெண்கள் மற்றும் குழந்தைகள் அந்த வண்டியில் இருந்தபடியால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொசுக்கடி மற்றும் இதர பிரச்சனைகளால் அவஸ்தைப்பட்டதால் அவருக்கு இன்று லீகல் நோட்டீஸ் வழங்குவதற்காக எடுத்து சென்று நேரடியாக வழங்கச் சென்றேன். அந்த நோட்டீஸில் நான் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு இந்த மன உளைச்சலுக்கும் எங்கள் குடும்ப பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கொடுத்த இன்னல்களுக்கும் 50,000 நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் மேலும் எங்கள் அனைவரிடம் மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதில் கோரிக்கை வைத்திருந்தேன். 15 நாட்களுக்குள் எனக்கு பதில் தராவிட்டால் உங்கள் மீது நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும் என்று கொடுத்து நோட்டீஸ் கொடுக்க சென்றபோது அவர் என்னிடம் இது வந்து வேண்டுமென்று நடக்கவில்லை, தெரியாமல் நடந்துவிட்டது என்று சொன்ன வகையில் அதற்கு வருத்தமும் தெரிவித்த வகையில் மேற்கொண்டு நான் நஷ்டஈட்டு விஷயத்திற்கு போகாமல் அவரை மன்னித்து அவரிடம் சில அறிவுரைகளும் கூறி நோட்டீஸ் கொடுக்காமல் திரும்ப வந்துவிட்டேன். எனவே இந்த பிரச்சனை இந்த ஆடியோவோடு முடிவடைகிறது. ஒரு பிரச்சனையை எப்படி சந்திக்க வேண்டும், ஒரு தனி மனிதனாக ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டும் அதை பொதுமக்களுக்கு பரப்பி கொண்டும் வருகிறேன். அதற்கு முக்கிய காரணம் நாமும் அடிமை அல்ல, இந்திய நாட்டில் நாம் ஒவ்வொருவரும் அரசர்களே என்பதை நிரூபிப்பதற்காக பல இடங்களில் நான் சட்ட பிரச்சனைகளை செய்து அதில் வெற்றியும் கண்டு அதை நான் பரப்பியும் வருகிறேன். எனவே இதற்கு பின்வரக்கூடிய ஆடியோ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நான் என்னுடைய லீகல் நோட்டீஸை கொடுக்க சென்றபோது நடந்த கலந்துரையாடலாகும். எனவே பொதுமக்கள் விழித்து கொள்ள வேண்டும், ஒரு மாநிலத்தின் வாகனம் இன்னொரு மாநிலத்தில் ஓடக்கூடாது என்று ஆர்டிஓ சொன்னாலும் சரி போலீஸ் சொன்னாலும் சரி அதை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. சட்டத்திட்டத்தை படிக்க வேண்டியது மட்டுமே நம்முடைய வேலை. எனவே நான் இந்த கடந்த 4 நாட்களில் செய்தது அவருக்கு நோட்டீஸ் ப்ரிப்பேர் செய்தது தயாரித்தது. மேலும் 1998 மத்திய மோட்டார் வாகன சட்டத்தை முழுமையாக படித்து அதில் வெளிமாநில வாகனங்கள் ஓடுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து மேலும் வேறொரு மாநிலத்தின் வாகனத்தை நம் ஊரில் ஓட்ட வேண்டுமென்றால் அதாவது வேறொரு மாநிலத்தில் ஓட்ட வேண்டுமென்றால் 1 வருடத்திற்கு மேலாக வைத்திருப்போம் என்று நமக்கு உறுதி இருந்தால் மட்டுமே அந்த மாநிலத்திற்கு நம்ம என்ஓசி கேட்டு இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நான் ஒரு 5 மாதம் வைத்திருப்பேன், 10 மாதம் வைத்திருப்பேன், 2 மாதம் தான் வைத்திருப்பேன் என்று நினைக்கும் எந்த வாகனத்தையும் மாற்ற தேவையில்லை. அதற்கு உங்களுக்கு சட்டம் 47வது பிரிவில், அதாவது 1988 மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டம் 47 மற்றும் 48 பிரிவுகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. எனவே அவரிடம் நடந்த ஆர்குமெண்டில் நான் மிக கடினமாக, சட்டம் தெரியாமல் நீங்கள் வண்டியை இனிமேல் நிறுத்தக்கூடாது என்று எச்சரித்துள்ளேன். எனவே வாகன ஓட்டிகள் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் இதை பரப்பி கொண்டு வருகிறேன். நன்றி. ஆக்சுவலாக இப்போ நான் திரும்ப சொல்லிக்கிறேன், நான் கோபத்தோட பேசல, கேஷுவலாக சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து 1000 ரூபா கேட்டதாக எனக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான். ஒன்று, தவறாக இருந்தால் அதை அவனை கண்டிப்பேன். ஒன்று. ரெண்டாவது, 100 ரூபாயா சார் கட்ட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, யார் 100 ரூபா சொன்னால், 500 ரூபாங்கிறது வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. 100 ரூபாங்கிறது நீங்கள் சொல்கிறதுல தவறு இருக்குது. 1000ங்கிறதுல எனக்கு ரெக்கார்டு இல்லை. 100 ரூபாலாம் கிடையாது, 500 ரூபாங்கிறது ஒரு தவறு இருக்குது. ரெண்டாவது, ஆஸ் எ ஓனர் ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் அடிக்க சொல்கிறேன். என்னுடைய கௌரவத்தை கப்பாசிட்டியை காட்டுறதுக்கு ஃபோன் கொடுக்க சொல்கிறதில்ல சார். இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் இருக்குது சார், எனக்கு பர்மிஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான். ஃபோன்லாம் வாங்க முடியாது, யாராக இருந்தாலும் இங்கே வர சொல்லுன்னு நீங்கள் சொன்னது வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பப்ளிக் வந்து மதிக்கப்படலை அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. ஏன் பப்ளிக்கை மதிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வேறு ரிப்ளை தரேன். ஏன் பப்ளிக்கை மதிக்கணுங்கிறது அது பிரச்சனை, மதிக்கப்படலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போய் நிற்போம், கவர்மெண்ட் பஸ் எத்தனை போகுது, ப்ரைவேட் பஸ் எத்தனை போகுது, எத்தனை பேர் படியில் தொங்கிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே ஒரு ரைட்ஸ் எல்லாமே நான் சட்டப்படியே பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ரைட்ஸ்னால் எல்லாருக்கும் சமமாக இருந்தால் தான் தட்ஸ் ரைட்ஸ். உங்களுக்கு ஒரு ரைட்ஸு, எனக்கு ஒரு ரைட்ஸு, அவருக்கு முகத்தை பார்த்து ஒரு ரைட்ஸ்னால் அந்த ரைட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆளை வந்து நீங்கள் குறிப்பிட்டு செய்யும்போது அது செல்லாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு தான் தவறுது. ரெண்டாவது, வா போன்னு மரியாதை குறைவாக நீங்கள் எல்லாரையுமே பேசுகிறீங்க, நாட் ஓன்லி யூ, டோட்டல் ஆஃப் யுவர் டிபார்ட்மெண்ட். அது வா போன்னு தான் பேசுகிறீங்க, அது ஏன்ட்டு எங்களுக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா நான் அதை ஆமான்னு நான் மறுபடியும் மறுக்க மாட்டேன். ஓகே, மறுக்க மாட்டேன். அது வந்து ஒரு மரியாதை குறைவான விஷயங்கள் வந்து எதனால் இது தொடர்ந்து நடக்குதுன்னு தெரியல. அது ஒன்று. ரெண்டாவது வந்து, இந்த வண்டி ஓடவே கூடாது, உள்ளே போட்டுருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. எந்த சட்டத்தின்படி நீங்கள் உள்ளே போட சொன்னீங்கன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? ஆஸ் எ பப்ளிக் நான் வந்து ஒரு இல்லிட்ரேட்டாகவே நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரூல்ஸ் பிரகாரம் வண்டி ஓடக்கூடாதுப்பா, நீ அந்த வண்டியை ஓட்டுனது தப்புப்பான்னு
சொன்னீங்கன்னா வி ஆர்
ரெடி. தவறு, நீங்கள் சொன்னதில் தவறு இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, அது நீங்கள் படிச்சிட்டிங்களா ஃபுல்லாக அந்த நோட்டீஸை? அந்த ஆக்டை கொஞ்சம் சார செக் பண்ண
சொல்லுங்கள்.
இல்லை இல்லை, அந்த ஆக்டை கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள். நான் உங்கள் வார்த்தையை நான் காது கொடுத்து கேட்குறேன். அதுக்கு பிறகு நான் ஆர்டிஓ போய், அதுக்கு பிறகு எனிஹாவ் நான் ஆர்டிஓ போய் பார்த்தேன். அடுத்த நாள் ஆர்டிஓ போய் நான், இது உங்களுக்காக போல, என் வண்டி டிரான்ஸ்ஃபர் வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு ஆல்ரெடி, அதுக்காக தான் நான் போனேன். போகும்போது அதில் ஒரு சீல் ஒன்று ஒரு இடத்துல வைக்காம இருக்கு, அதையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்டார். ஓகே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்னா. அப்போ நான் அவர்கிட்ட கேஷுவலாக கேட்டேன், சார் இப்போ நான் வண்டி வாங்கிட்டேன், இப்போ நான் திரும்ப ஒரு வாட்டி இந்த டாக்குமெண்ட்டை டெல்லிக்கு அனுப்ப சொல்றீங்க, வர முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை இல்லை, 45 நாள் டைம் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், 45 டேஸ் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல வந்துட்டீங்கல்ல, அதனால நீங்கள் வாங்க, எப்போ இருந்தாலும் மாற்றி தரேன்டாரு. சார் இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நான் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கட்டினாலும் சேம் டாக்குமெண்ட்டை தான் நான் கொண்டு வந்து கட்ட போகிறேன். பிகாஸ் ஐ ஹோல்டு எவ்ரி டாக்குமெண்ட் இன் மை கார் ஒன். ஏன்னா வந்து அதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன், ஏன்னா ரொம்ப நான் ட்ராவல் பண்ணுற ஆள். இல்லை சார், எல்லாமே இருந்தது. என்னன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பில் யாருமே டாக்குமெண்ட்டை பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உங்கள் தரப்பில். நான் வந்து ஒரிஜினல் ஆர்சி அதில் வச்சுருக்கேன், இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறேன், என்ஓசி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக என்ஓசி வந்து உங்களுடைய வேலை கிடையாது, அது ஆர்டிஓட வேலை. உங்களுடைய வேலை வந்து லைசன்ஸு, இன்சூரன்ஸு அண்டு ஆர்சி புக்கு தான் உங்களுடைய வேலை. அது ப்ராப்பராக வந்து எல்லா லாலையுமே சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் 3 வச்சுருக்கும் போது அப்போ ஒரு அடிமைத்தனம் இங்கே உருவாகிறதாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஃபீலிங்கை முதல்ல நான் சொல்லிடுறேன், அப்படி தான் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது அந்த அடிமைத்தனத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ நம்ம வண்டி, நான் வந்து என் தரப்பை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் கொடுக்க சொல்கிறேன். மற்றபடி நான் யார் தெரியுமான்னு காட்ட போகிறதில்ல. நான் யாரா இதில் எந்த இடத்துலையாவது நான் யாருன்றதை சொல்லியிருக்கேனா?
ஆனால்
வெரி குட். ஆனால் உங்க பாயிண்ட் சூப்பர். ஆனால் நீங்க சரியா விளச்சிங்கன்னா நான் போன்ல பேச வேண்டியதே வராத. நீங்க சரியா, அதாவது இந்த இப்ப இந்த ப்ரொசீஜர் வண்டியை நிப்பாட்டுறீங்க, அது டிஎல் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஏன்பா டிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு நாள் வண்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அதோடைய ப்ரொசீஜரோட நீங்க பேசுறீங்கன்னா நான் பேச வேண்டியதே
வராது.
இல்ல 45 டேஸ்ங்கிறது ஆர்டிஓ சொன்னாலும் ஆர்டிஓ சொன்னது வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய லா கரெக்டா
போடாமல்.
அதான் சார், இப்ப ரெக்கார்டு கூட பாத்தீங்கன்னா
3 மாசம் ஆச்சு. சரி, நம்ம ஏன் ஃபைன் போடுறோம்?
அது கூட
காட்டுங்க.
அது பிரச்சனை இல்லை சார், நீங்க எப்படி இருந்தாலும் அது வந்து நான் ரெக்கார்டை கொண்டு வந்து காட்டதான் போறேன், கன்சல்ட் பண்ண தான் போறீங்க. இப்போ நான் ஆக்சுவலாக என்னோட ப்ரோக்ராம் இருந்தது வேற, இப்போ இங்கே வந்தோன்னா நீங்க கைண்டாக பேசும்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஆக்சுவலாக இங்கே கொடுக்குறதாக ஐடியா இல்லை, நான் ரெக்கார்டே எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறது தான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எப்படி இந்த வண்டியை நிப்பாட்டலாம், எப்படி இந்த வண்டிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு. நான் என்ன சார் எதிர்பார்க்குறேனாக்கா, இதில் வந்து மரியாதை வந்து ரொம்ப முக்கியம் சார். உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வைக்கப்படுது மேலேருந்து, எங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து இருக்க அந்த டார்கெட்டை நான் வாட்ச் பண்ணி சொல்கிறேன். இவ்வளவு ஃபைன் எங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி வந்துடணும், நீ 100 புக்கை ஃபில்லப் பண்ணிடணும் அப்படிங்கும்போது நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். அது உங்கள் மேலே உள்ள இடைஞ்சலையும் சேர்த்து பேசுகிறேன். உங்கள் இடத்துல நான் இருந்தால் எவ்வளோ பாதிக்கப்படுறேன்னு அப்படிங்கும்போது இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னாக்கா, தவறு செய்கிறவன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறவன் இருக்கிறான், ஓவர்லோடு போகிறவன் இருக்கிறான், அவனை பார்த்து போடணும். ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க யாருங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது ஆஸ் கைண்ட் ரிக்வஸ்ட் ஆஸ் எ பிரதர் உங்களுடைய
தானே.
இல்லை சார், வேணுன்னு இல்லை, இது ஒரு அதிகார தோரணை, அதிகார துஷ்பிரயோகம்ன்ற சொல்லிட்டு அப்படித்தான் எங்களுக்கு வந்து அப்படித்தான் தோணுது. பாருங்க, அன்னைக்கு நீங்க வண்டியை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு இந்த இடத்துல 6 மணிக்கு ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க உள்ள உட்காந்து பாருங்க, எவ்வளவு கொசுக்கடின்னு உங்களுக்கு தெரியும், காரைக்கால் ஃபுல்லா தெரியும். ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கதவை திறந்து உட்காந்து பாருங்க, 1.5 மணி நேரம் 2 பச்சை பிள்ளைங்க 4 லேடிஸ்க்கும் உட்காந்து இருந்திருக்காங்க. அப்ப அது யாரு பொறுப்பு அதுக்கு? எதனால் நான் எல்லாம் சரியாக வச்சுருந்தோம், நான் வந்து ஒருத்தவங்க ஒரு அதிகாரியை வந்து வேகமாக பேசுகிறதுக்கும் என்னுடைய ஆன்சரை கேட்காததுக்கும் என் பிள்ளைங்க வந்து கஷ்டத்தில் உட்கார்ந்துருந்ததுக்கும் அது யார் பொறுப்பெடுக்கிறது? அதுக்கெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் முடியாது யாராலையுமே, உங்களால் கூட சொல்ல முடியாது. அப்படி தாங்க செக்கிங்னா அப்படி தாங்க. அதுக்கு இன்னொரு சட்டமும் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் நீங்கள் செக் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு இருக்குதுடா. நான் வேணா எடுத்து நான் உங்களுக்கு தரேன். நான் படித்தேன் சார் அவ்வளோதையும், 1988 லா ஃபுல்லாக படித்து தான் நான் அந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து நண்பர்களை, காவல்துறை உங்கள் நண்பன், நாங்கள் நண்பனாக ஏற்றுக்க தயார். ஆனால் நீங்கள் நண்பனாக இருக்கும்போது, நீங்கள் நண்பராக இருக்கிறத விட எங்களுக்கு என்ன பெருமை இருக்குது? அதனால் எனக்கு வந்து இது என்னால் கிரகிக்கவே முடியவே இல்லை. நான் சாரி, நான் உங்களை மிரட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. ஹியூமன் ரைட்ஸுக்கு இன்றைக்கி ஈவினிங் எழுதுறதுக்கு நான் ப்ரிப்பரேஷனோடு இருக்கேன். பட் இங்கே வந்து பேசும்போது சுச்சுவேஷனே வேறு. நான் வந்து நான் அது ரிஜிஸ்டர் லெட்டர் அனுப்புறது தான் என்னோட ஐடியாவாக இருந்தது. எஸ்பி ஆஃபீஸுக்கு போனேன், எஸ்பி இல்லை, டவுன் ஸ்டேஷன் போயிட்டேன். ஏன்னா இங்கே ஸ்டேஷன் இருக்கிறது எனக்கு தெரியாது. அங்கே போனோன்னே உங்கள் பேரை பார்த்துட்டு, இல்லை சார் அது இங்கே போகணும் அப்படின்ட்டாரு. அதோட தான் சரி, நானாக கூட வேலை இருந்தது அப்படியே வந்தோம். இதில் வந்து கொஞ்சம் கைண்டாக நடந்துக்க வேண்டியது என்னுடைய ரெக்வஸ்ட்டு சார். அவ்வளோதான் சார். அப்படியும் இது கூட நியாயமானு தெரியல. அப்புறம் உள்ளூரால லைசன்ஸ் இல்லாமல்
ஓட்டுவான்.
அது ரெண்டு வழி இருக்கு சார். இப்ப நான் தப்பு பண்ணிடுறேன்னு வச்சுங்க, இப்ப நான் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறேன் சார், நான் மறந்துட்டேன் சார், எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார், ரினியூவல் பண்ண மறந்துட்டேன் சார், இஃப் பாசிபிள் என்ன வந்து மன்னிங்கன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபைனை போட்டுங்க சார், இவ்வளோதான். இதுக்கு மேலே போகிறது எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம் தான். இவன் எதிர்த்து பேசினாலும் சரி, என் வண்டியை நீ நிப்பாட்டிடுவியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா அதுவும் தப்பு தான். அதை யார் பண்ணுறா? மேக்ஸிமம் அரசியல்வாதி பண்ணுவான். என் வண்டின்னு தெரிஞ்சு நீ எப்படி நிப்பாட்டணும்னு கேட்பான். அதை நம்ம சொல்லலை. நிப்பாட்டுங்க, தாராளமாக வெரிஃபை பண்ணுங்கள், ஆனால் அதை சரியாக செய்யுங்க. நான் ஒரு 20 வருஷம் ஃப்ரான்ஸில் இருந்தோம் சார். எந்த சந்தர்ப்பத்துலேயும் ஒரு டிராஃபிக் போலீஸோ ஒரு டவுன் போலீஸோ நமக்கு ஒரு சின்ன அப்படி ஒரு பிரச்சனை கூட கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, கார் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டும் போது உள்ள சட்டத்திட்டங்கள், இங்கே நான் இன்னும் அதை பார்க்கல. அங்கே எப்படி தெரியுமா, பெல்ட் போட்டுருவோம், எல்லாமே பக்காவாக இருக்கும், கிட்ட வருவாங்க, ப்ளீஸ் கிவ் ஒரு டாக்குமெண்ட். அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட சில்வு பிளேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் சொல்கிறது, சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு தப்பு இருந்தால் இறங்க சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் ஃபால்ட்டாக இருக்குது, வண்டியை ஓரம் கட்டிட்டு வாங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் தேவையில்லை. கரெக்ட் இருந்ததுன்னா பெல்ட்டை நாங்கள் கழட்ட மாட்டோம். இப்போ ஏன் இது ஃப்ரான்ஸ் மாதிரி இந்தியாவை உடனே யாராலையும் மாற்றி போட்டுற முடியாது.
இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ், என்னுடைய ரைட்ஸ். நான் வந்து வசதி இருக்கு, நான் கார் வாங்கி வச்சிருக்கேன், நான் லைசன்ஸ் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கிறேன், வச்சிருந்தும் ஏன்டா பயப்படணும், யாருக்கு பயப்படணும் அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் வருது. புரியுதுங்களா? ஆமாம், அதே மாதிரி தான் டவுன் போலீஸாக இருந்தாலும் சரி, கடைசியில் வண்டி எடுக்கும் போதே ஹாப்பி ஜேர்னி சொல்லாமல் ஒரு போலீஸ் கூட விட மாட்டாங்க. ஒரு போலீஸ் கூட அங்கே போம் வயாஷுங்கிற வார்த்தையை சொல்லி நல்ல விதமாக கவனமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல், அது எப்படின்னா இயற்கையாகவே அண்ணன் தம்பியாகவே அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அவர் ஒரு அண்ணனாக தெரிவார், இல்லைன்னா சின்ன வயசு உள்ளவராக இருந்தால் தம்பியாக தெரிவார். அதை நாங்கள் ஆசைப்படுறோம், அது தப்பு இல்லைல்ல. நீங்கள் அண்ணன் தம்பி மாதிரி நடந்துக்கிறான்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா, சட்ட குற்றமா? அப்போ அந்த மாதிரி ஆசைப்படும். இதேமாரி தான் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நடக்குது. அது அங்கே உள்ள ட்ரெண்டே வேறு. ஒன்றை செல்ல பிடுங்க, அதை பிடுங்க, இதை பிடுங்க, இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, அது ஒரு பக்கம் ஃபைட் பண்ண. ஒரு எஸ்ஐயை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார், 8 வருஷமா. என்னை பற்றி நீங்கள் தெரியணும்னா இந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சிங்க. ஒரு எஸ்ஐயை 8 வருஷமாக இன்னை வரைக்கும் சஸ்பெண்டு, நாலன்னைக்கு கடலூரில் வந்து எனக்கு ஹியரிங். என்னுடைய சாட்சி தான் கடைசி சாட்சி, நான் சொல்லிட்டேன்னா அவர் உள்ளே போகணும். சார், ஆமாம், தமிழ்நாடு போலீஸு கரப்ஷன். நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்ம வந்து சரியாக இருக்க ஆசைப்பட்றோம், அதேமாரி நீங்களும் சரியாக இருக்கேன்னு ஆசைப்பட்றேன். சார், இதுக்கு என்ன பண்ண, நான் என்ன பண்ண, இப்ப நீங்க கைட் பண்ணுங்க, நான் செய்யறேன். நான் ஒண்ணு சொல்றேன் சார், வேணுக்குன்னு செஞ்சிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டென்ஷன் உருவாகுது, ஏன்னா பசங்க எல்லாம் வண்டியில இருக்காங்க, நான் அங்க இருக்கேன், எனக்கு அங்கேருந்து வரதுக்கு வண்டி இல்லை, பேச முடியாதுன்னு வேற சொல்றாரு. அப்படிங்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு தான் என்னால் போக முடிஞ்சது, வேறு வழி இல்லை. அந்த இடத்துல பக்கத்தில் இருந்தால் நான் வந்திருப்பேன். அப்போ அதனால் அது ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தயவு செஞ்சு தெரிஞ்சிங்க, நான் ஆர்டர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரூல்ஸு தெரியாமல் வண்டியை நிப்பாட்டாதீங்க. இதே என் வண்டி இன்னொரு வாட்டி நின்றாலும் நான் அடுத்த ஒரு போலீஸை நான் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுவேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன் சட்டம் இப்போ நான் வந்து உங்களை வந்து தடுக்கிறேன்னா எனக்கு 100க்கு 100 தெரியாமல் எப்படி நான் தடுக்கிறேன்? ஆர்டி ஓட்டெல்லாம் கேட்கக்கூடாது. ஆர்டி தப்பு பண்ணுற ஜட்ஜி எத்தனை பேர் இருக்காங்க? லோக்கல் கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பு எத்தனை இடத்துல தப்பாக போய் ஹைகோர்ட்டில் மாறுது? அப்போ ஜட்ஜி சொல்லிட்டா அது தலையெழுத்து கிடையாது. நமக்கு வந்து என்னுடைய இது பிரகாரம், நமக்கு தேவையானதை நம்ம தான் படிக்கணும். இப்போ நான் ஆக்டை காட்டிட்டேன், இந்த ஆக்டை போய் என்னால் மாற்ற முடியுமா? யாராலையும் மாற்ற முடியுமா? தட்ஸ் ஆக்ட். எப்பயுமே அது இருக்க போகுது, அமெண்ட்மெண்ட் போட்டால் தான் மாறப்போகுது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து நீங்கள் மாஸ்க் விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தான். இப்போ பாருங்கள், நான் மாஸ்க் போட்டு வந்திருக்கேன், இப்போ நீங்கள் மாஸ்க் போடல, ஆனால் இதே மாஸ்க் போடல நீங்கள் வெளியில் பிடிக்கிறீங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபரம் தெரியாத மக்கள்லாம் மாட்டிக்கிறாங்க, விபரம் தெரிஞ்சவங்கலாம் தப்பிச்சுக்கிறாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால் நீதமாக செயல்பட்டிங்கன்னா நாங்கள் வி ஆர் ஹாப்பி வித் யூ, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் எனக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று, ஏன்னா இதை நான் அஃபிஷியலாக நான் ஒரு கட்சியில் தலைவராக இருக்கேன். நான் ஏன் இது வரைக்கும் இதை நான் பயன்படுத்தலைன்னா, நான் கட்சியை பிரயோகப்படுத்தினேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் ஆம் ஆத்மி கட்சியில் மாவட்ட தலைவராக இருக்கேன், ஆம் ஆத்மி கட்சியில், கெஜ்ரிவாலுடைய கட்சியில் மாவட்ட தலைவராக இருக்கேன். நான் எதனால் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, கட்சிக்காரன்னு சொல்லி நம்மளை ரெட்டிப்பாக்குறான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எனக்கு நான் வந்து ஒரு ஆம் ஆத்மிங்கிறதுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ஹிந்தியில் தெரியுமா? ஆம் ஆத்மினா எளிய மக்கள்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ நான் ஒரு எளிய மக்களாக வரேன், அப்பயும் நான் ஆம் ஆத்மியாக தான் வரேன், அந்த பேரை சொல்லிக்காமல். அப்போ ஒரு எளிய மக்கள் வந்து நீதமாக நடக்கணுங்கிறது நம்மளுடைய டார்கெட்டு. சார், எனக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க, இதை நான் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக நான் வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு அது செய்யப்படவில்லை, அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க, போஸ்ட்லேயே அனுப்புங்கள். இதை வேணாலும் நான் உங்களுக்கு போஸ்ட்டில், உங்களுக்கு கடை வேணும்னா நான் போஸ்ட்டில் அனுப்புகிறேன். வேறு ஒன்றும் மேற்கொண்டு ப்ரொசீஜர் அது இல்லை சார், மேற்கொண்டு ப்ரொசீஜர் எதுவும் வேண்டாம். நான் மேற்கொண்டு அது ஓகே, அது ஓகே, அதை நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லை, அது ஓகே. ஏன்னா இப்போ நானே அந்த இடத்துல டிரைவ் பண்ணியிருந்தா நான் அந்த இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருப்பேன். அவன் வந்தவன் சின்ன பையன், அப்போ தான் புது லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறான். தேங்க்யூ சார். சார், இல்லாமல் போகக்கூடாதுல, அஞ்ச பாருங்க, காப்பி டூ போட்டதெல்லாம் வேஸ்டாக போகுது பேப்பர். நீங்கள் உண்மையிலேயே நீ என் பிரதர் மாதிரி பேசுனீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போவேன்னா, பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பண்ண சொல்லுங்க. இது வந்து இது வந்து நம்ம காரைக்காலில் யாருக்கு எனக்கு இல்லைன்னு ஒரு தேர்ட் பார்ட்டியை நான் நேராக பார்த்தா கூட நான் நிப்பாட்டி கேட்பேன், ஏன் வந்து இதுமாதிரி தப்பு நடக்குதுன்னு பாட்டி கேட்பேன். அப்போ நம்ம திரும்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும், பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதே சமயம் குற்றவாளி தப்பிக்கக்கூடாது. அந்த நோட்டீஸு எனக்கு ஒன்று அனுப்புனீங்களா, அது நான் எதுவும் சைன் பண்ண வேண்டியது இருக்குமா? ஓகே, கட்டாயம் உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணுனா சொல்லுங்கள், நான்
பண்ணுறேன்.
ஆமாம் ஆமாம், எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும், பிரச்சனை. அதனால தான் ஏன் அன்னைக்கு எல்லாமே வண்டியிலேருந்து ஏன் பார்க்கலங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே. இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாமே இருக்கும்போது ஏன் பார்க்கல, அப்போ சும்மா அலையோரத்துக்கு பண்ணுற மாதிரின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி
ஆயிடுச்சு.
சரி, சொன்னீங்க சொன்னீங்க சரி, எனிஹவ் ஓகே ஓகே, அதை கழிச்சு போட்டுருங்க, முடிஞ்சு.